நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் விக்டர் சென்ட் ஜார்ஜ் அவர்களே.
வணக்கம் செல்வி.
இந்த கோவிட் பேரிடர் காலத்தில் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட், வீடுகளை வாங்கும் விற்கும் சந்தை நிலவரம் எப்படி உள்ளது என்று முதலில் சொல்லுங்களேன்.
இந்த வீடு சந்தை வாங்குபவர்கள் இந்த நாட்கள்ல ரெண்டு விதமாக கஷ்டப்படுகிறார்கள். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று சொல்வார்கள். டிமாண்ட் வந்து என்னென்றால் மனம் சரியில்லாதபடியினால் அவர்கள் வீடுகளை விற்பதை தள்ளி போட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாங்குபவருடைய நிலைமைகளும் அவருடைய வருமானங்கள்ல அவர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர்களுக்கும் அவர்கள் திட்டமிட்டு இருந்தாலும் வாங்குவதற்காக, ஆனால் அவர்கள் வாங்க முடியாமல் இருக்கிறதுனால அவர்களும் அதால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டுமே அதால பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறபடியால கோவிட் நாட்கள்ல ரொம்பவும் வீடு விற்பனை சந்தையில பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல வட்டி விகிதங்கள் குறைந்தபடியாலும், சில பேர் குறைந்த வட்டியில வீடுகளை வாங்குவதற்கும் ரீஹோ பண்ணபடியால் டிமாண்ட் இல்லாதபடியால் அவர்களால அதை சரிவர செய்ய முடியல.
சரி, வீடுகளின் விலைகள் எப்படி இருக்கிறது? இந்த கோவிட் பேரிடர் ஆரம்பமானதற்கு பிறகு அதிகரித்திருக்கிறதா அல்லது வீட்டு விலைகள் குறைந்திருக்கிறதா?
புள்ளி விவரங்களின் படி எல்லா மாநிலங்களிலும் வீட்டு விலைகள் அதிகரித்துத்தான் இருக்கின்றது. அதற்கு காரணம் வந்து கோவிட் மட்டுமல்ல, குறைந்த வட்டி வீதத்துல இப்பொழுது கடன்களை பெறக்கூடியதா இருந்தபடியினால், அந்த குறைந்த வட்டி வீதத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது திடீரென கோவிட் வந்ததாலும் அந்த வட்டி விகிதம் குறைந்ததாக இருந்தபடியால் நாங்கள் கூடுதலான பணத்தை பெறக்கூடியதாக இருந்ததால் வங்கியிடம் இருந்து ஆர்டிபிஷியல் பூம் ஒன்று உருவாங்கினது. காரணம் என்னவென்றால், குறைந்த வட்டிக்கு வங்கிகள் வந்து கடனை கொடுப்பதற்கு தயாராகி இருந்தன. உதாரணத்துக்கு சொல்ல போனால், 100,000 கம்பைன்ட் இன்கம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்ற இன்கம் அந்த 100,000, வட்டி வீதம் குறைய முதல் 600,000 வீடு வாங்கக்கூடியதாக இருந்தால் வட்டி வீதம் குறைந்தால 700,000 வாங்கக்கூடியதாக இருக்கும். பேங்க் வந்து 700,000 அப்ரூவ் பண்ணுவார்கள். அதனால நாங்கள் என்ன செய்யறோம், ஓகே 600,000 வீட்டுக்கு டிமாண்ட் ஆக்ஷன்ல போனோம்னா கூட காசு கொடுத்து வாங்குறோம். இது ஒரு ஆர்டிபிஷியல் கிரியேஷன். அதனாலதான் விலைகள் வந்து செக்க மாதிரி இருக்கு. அதே நேரத்துல பேண்டமிக்காலையும் விலைப்படாதபடியால அது அப்படியே ஸ்டக்னிகட்டா இருக்கு. ஏனென்றால் ஆக்களுக்கு வாங்க முடியல. அதனாலதான் இப்ப விலைகள் ஏறினபடியே இருக்கு. இன்னும் குறையல. என்னுடைய கணிப்பின்படி பேண்டமிக் வந்து ரிலாக்ஸேஷன் அதற்குள்ள மார்க்கெட்ல ஆக்கள் கன பேர் வீடு வாங்க வரக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
சரி, இந்த ஆர்டிபிஷியல் பூம், வீடுகளின் விலை அதிகரிப்பு, டிமாண்ட் சப்ளை என்றெல்லாம் சொன்னீர்கள், ஆனால் உண்மையில் யார் பாதிக்கப்படுகிறார்கள்?
உண்மையாகவே பாதிக்கப்படுறவர்கள் என்றால் புதிதாக வீடு வாங்குவதால் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். என்றால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க விரும்புகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை தள்ளி போடலாம். அவர்கள் ஓகே இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பொறுத்து பார்க்கலாம் என்று அவர் இருக்கலாம். அல்லாட்டி அவர்கள் இன்வெஸ்ட் பண்றத அவர்கள் திசை திருப்பலாம், ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வேறு எங்கேயாவது போகலாம். ஆனால் புதிதாக ஆசையோடு வீடு வாங்குறதுக்கு இருப்பவர்கள் இந்த ஆர்டிபிஷியல் பூமால அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள். எனக்கு தெரிந்தவர்கள், நான் அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய பேங்களிடம் நான் அப்ரூவல் எடுத்திருந்தான் 600,000 அவர்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடியதாக இருந்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியிட விலை செக்கமாதிரி விட்டது. இருந்தால் சப்ளை குறைய வேண்டபடியா மற்றது இந்த பேங்க் ரேட்ஸும் அதே நேரத்தில் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால இந்த புதுசாக வீடு வாங்குறவர்களுடைய நிலப்பாடு தான் ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. அவர்கள் இப்பொழுது தங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பேண்டமிக் இன்னொரு 2-3 மாதங்களில் குறைந்துவிடும். சமர் துவங்கும் பொழுது புதிதாக மார்க்கெட்டுக்கு வீடுகள் கூடுதலாக விற்பனைக்கு வரும் பொழுது, தாங்கள் அந்த சப்ளை கூடும் பொழுது தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீடுகளை வாங்கலாம் என்று நிலையில் இருக்கின்றார்கள்.
முதல் முறையாக வீடு வாங்குபவர்களை லெண்டர்ஸ் மோர்கேஜ் இன்சூரன்ஸும் பாதிப்பதாக சொல்லப்படுகிறது. லெண்டர்ஸ் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் பற்றி பலருக்கு தெரிவதில்லை. ஆகவே லெண்டர்ஸ் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் LMI என்றால் என்ன என்று முதலில் விளங்கப்படுத்துங்கள்.
LMI என்பது 80% மேலான கடனை பெறுவதற்காக ஒரு பிரீமியம், ஒரு பேமெண்ட் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் பேமெண்ட், ஒரு தரம் தான் நீங்கள் செலுத்த வேண்டி வரும். இதற்கு காப்பீடு பிரீமியம் என்று கூறலாம். நீங்கள் இந்த பிரீமியத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. பிரீமியம் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற கடனுடன் சேர்த்து கொள்ளப்படும். இந்த கடனும் இந்த பிரீமியத்தையும் சேர்த்து கூடுதலாக மேக்சிமம் 95% பேங்க் வந்து உங்களுக்கு அந்த கடனை தருவார்கள். இந்த உங்கள் வீட்டு கடன் தொகையும் காப்பீடு தொகையும் சேர்ந்து 95% மேலாக நீங்கள் வங்கியிடமிருந்து பெற முடியாது. ஆகவே குறைந்தபட்சம் ஒரு 5-7% இனிஷியல் டிபாசிட் நீங்கள் சேமித்து வச்சிருக்க வேண்டும். அந்த சேமிப்பும் குறைஞ்சது 3 அந்த உங்களுடைய வங்கி கணக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வங்கிகள் உங்களுக்கு 95% கடனை உங்களுக்கு தந்து அவர்கள் உங்களுக்கு உதவ முடியும். இது புதிதாக வீடு வாங்குகின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை கொடுக்கப்படும். எல்எம்ஐ இஸ் அன் இன்சூரன்ஸ் பாலிசி தட் கவர்ஸ் த மோர்கேஜ் லெண்டர் நாட் த பாரோவர். நீங்கள் செலுத்தும் இந்த பிரீமியம் வங்கிகளை பாதுகாக்கும். வேறானும் வீட்டு கடனை கட்ட தவறினால் எல்இஎம் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வில் ப்ரொடெக்ட் த பேங்க் நாட் த பாரோவர். நீங்கள் பிரீமியத்தை கட்டி இருந்தாலும் நீங்கள் கடன் பெறுகின்றவர் கடனில் இருந்து விடுதலை பெற முடியாது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனாலும் நீங்கள் 80% மட்டுமே கடன உதவி பெற்றால் இந்த பிரீமியம் நீங்கள் கட்ட தேவையில்லை. வங்கிகள் 80% வரை கடன் உதவி செய்வார்கள். ஆனால் இந்த இல்லமை பிரீமியம் வந்து வங்கிகளுக்கு வங்கி வித்தியாசப்படும். அதனால் உங்களது மோர்கேஜ் புரோக்கரிடம் நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வங்கியிடம் போனால் அவர்கள் தங்களிடம் உள்ள பிரீமியத்தை வீதத்தை மட்டும் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். ஒப்பிட்டு செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஃபைனான்சியல் பிளானர்கிட்ட போனால் அவர் உங்களுக்கு மற்ற வங்கிகளோடு ஒப்பிட்டு செய்து குறைவான இல்லமை பிரீமியம் உள்ள வங்கிகளோடு நீங்கள் வீட்டு கடனை பெற உதவியாக இருக்கும்.
சரி, இந்த கோவிட் பேரிடர் காலத்தில் இந்த எல்எம்ஐ கூடுதலாக முதலாவது வீடு வாங்குபவர்களை அதிகம் பாதிப்பதாக சொல்லப்படுகிறது, அது எப்படி நிகழ்கிறது?
அது என்னென்னா கோவிட் பாதிப்பு ஏற்பட்டதால அவர்களால் கூடுதலான பணம் சேமிக்க முடியல. முன்னம் வந்து அவர்கள் என்ன செய்வென்றால் அவர்களுக்கு 1st வேலை, 2nd வேலை, 3rd வேலை என்று செய்து அவர்கள் அந்த பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருந்தது 20% வரை. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு 2nd, 3rd வேலை ஒன்று அல்லது ஓவர் டைம் என்று சொல்வார்கள் அதுகள் செய்ய முடியாமல் போனது. அதுகள் குறைக்கப்பட்டதுனால இவர்களால் 20% பணத்தை சேமிக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் தாங்கள் 5% சேமித்து வச்சிருந்தபடியினால் அந்த 5% பாவித்து குறைந்த வட்டி நிலவரம் இருக்கும் பொழுது வீடுகளை வாங்கலாம் என்று சொல்லி அவர்கள் இத்தனைக்கின்றார்கள். ஆனால் அது நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்களானால் அது ஒரு புத்திசாலித்தனம் தான் இந்த நிலையில. ஏனென்றால் கொஞ்சம் காலம் போனால் அந்த வீடு விலை ஏறிடும். அங்கே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூடுதலான பணம் செலுத்தாமல் இங்கே ஒரு குறுகிய தொகையை செலுத்தி குறைஞ்ச வீடு இப்போ இருக்கிற நிலைமையிலேயே வாங்கிறது ஒரு புத்திசாலியமான தனம். ஆனால் அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வேண்டும்.
20% குறைவாக சேமிப்பு வைத்திருப்பவர்கள் இந்த எல்எம்ஐ பிரீமியம் எடுக்காமல் வேறு வழியில் அதனை சாத்தியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா?
நிச்சயமா அவர்களிடம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா என்றால் அந்த ப்ராப்பர்ட்டியில விலையில் அதில் ஈக்விட்டி என்று சொல்வார்கள். 6 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருந்தால் கடன் வந்து 4 லட்சம் தான் இருக்கும் என்றால் அதில் 2 லட்சம் வந்து அவருடைய ஈக்விட்டி இருக்கு. அந்த ஈக்விட்டியை அவர்கள் பாவிக்கலாம். பாவித்தால் அவர்கள் அந்த எல்எம்ஐ பிரீமியம் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அவர்களிடம் டேர்ம் டிபாசிட் பிக்ஸ்ட் டிபாசிட் இருந்தாலும் அந்த பணத்தை அவர்கள் எல்எம்ஐ பிரீமியம் இல்லாமல் அவர்கள் அதை உபயோக பண்ணி கொள்ளலாம்.
கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு முதல் ஃபர்ஸ்ட் ஹோம் லோன் டெபாசிட் ஸ்கீம் என்று ஒரு திட்டம் அறிமுகமானது இல்லையா? அந்த திட்டத்தினால் இந்த எல்எம்ஐ பிரீமியம் எடுக்காமல் முதலாவது வீடு வாங்குபவர்கள் வீடு வாங்க முடியுமா?
நிச்சயமா வாங்க முடியும். அதற்கு அரசாங்கம் வந்து ஒரு நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது. நீங்கள் கடன் பெறுகின்றவர்கள் 5% சேமிப்பு கட்டாயம் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். மீதி 15% அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் 80% வங்கிகள் உங்களுக்கு கடன் தருவார்கள். அந்த கடனை தருவதில் 15% அரசாங்கம் வந்து உத்தரவாதம் கொடுக்கும். ஆகவே நீங்கள் வீடு வாங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் ஸ்கீம்ல நீங்கள் கட்டாயமாக ஆஸ்திரேலிய பிரஜையாக இருக்க வேண்டும். பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு இந்த சலுகை கிடையாது. இதற்கு முன் வீடு வாங்கி இருக்க முடியாது. இதுதான் முதல் முதலாக நீங்கள் வீடு வாங்கவர்களாக இருக்க வேண்டும். 5% குறைஞ்சபட்சம் சேமித்து இருக்க வேண்டும். அடுத்தது வங்கி அனுமதி பெற்றவுடன் 90 நாட்களுக்குள் நீங்கள் இந்த வீடு வாங்க வேண்டும். அன்றே அனுமதி ரத்து செய்யப்படும். அதை விளக்கமாக சொல்வதென்றால் நீங்கள் வங்கி ஒன்றை அணுகி உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் அவர்களிடம் கொடுத்து வங்கியிடமிருந்து அப்ரூவலிங் பிரின்சிபல் என்று சொல்வார்கள், அனுமதி பெற வேண்டும். உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய செலவு முதலான விளக்கங்களை அவர்களுக்கு கொடுத்து அவரிடமிருந்து இந்த அனுமதி பெற்றிருக்க வேண்டும், அப்ரூவலின் பிரின்சிபல் பெற்றிருக்க வேண்டும். அது கொடுத்த பின்புதான் வீடுகளை தேட முற்பட வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு தரப்பட்ட காலம் 90 நாட்கள் மட்டுமே. இதனை தவிர வங்கிகள் தங்களுடைய தனிப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் அவர்களோடு ஒத்துழைத்து அவர்களுக்கு இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தால் அவர்கள் அதை செயல்முறை பார்த்து அவர்கள் உங்களுக்கு அந்த அப்ரூவலை தருவார்கள். 90 நாட்களுக்கு வைத்திருப்பது காரணம் என்னென்றால், ஆஸ்திரேலியா முழுக்க 10,000 விண்ணப்பங்கள்லாம் அங்கீகரிக்கப்படும். அந்த 10,000 விண்ணப்பங்களும் பல வங்கிகளுக்குள்ளான மக்களை சென்றடைய வேண்டும் என்றதால் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்றதுக்காக நிச்சயமாக வீடு வாங்குகின்றவர்கள் மட்டுமே இதுல பங்கு பெற்று இந்த திட்டத்துக்குள்ள அவர்கள் பலனடைய வேண்டும் என்றதற்காக அந்த 90 நாட்கள் கண்டிஷன் வச்சிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் வாங்கினால் நீங்கள் எல்லாமே பிரீமியம் பே பண்ண தேவையில்லை. அரசாங்கம் உங்களுக்கு அது உத்தரவாதம் அளித்து 5% கேமற்றிருந்தால் புது வீடை வாங்கிக் கொள்ளலாம்.
மிக்க நன்றி விக்டர் சென்ட் ஜார்ஜ் அவர்களே, மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.